அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவகுமார், உலகநாதன் மற்றும் விஷ்ணுபிரியா. சிரியாவின் பிரதான எதிர்க்கட்சி குழுக்களின் பிரதிநிதிகள் அந்நாட்டில் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் உள்நாட்டு போரினை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று தங்களின் ஆலோசனைகள் அடங்கிய மிக விரிவான திட்டங்களை வடிவமைத்துள்ளனர். லண்டனில் சவுதி அரேபியா ஆதரவுடன் நடைபெறும் இந்த சந்திப்பில் அமைதியான அதிகார பகிர்வினை எவ்வாறு கொண்டு வருவது என்று உயர்நிலை ஆலோசனைக் குழு விவாதிக்கிறது. சிரியா அதிபர் பஷார் அல் அசாத்துடன் 6 மாதங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்துள்ள இந்த உயர்நிலை பேச்சுவார்த்தை குழு அதனுடன் இணைந்து முழு போர் நிறுத்தம் என்ற ஆலோசனையையும் தெரிவித்துள்ளது.
சிரியாவின் அதிபர் பஷார் அல் அசாத் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை அந்நாட்டின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஃபைசல் மெக்டாட் நிராகரித்துள்ளார். நாட்டில் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று விடுக்கப்படும் கோரிக்கைகள் பைத்தியக்காரத்தனமானவை மற்றும் நம்ப முடியாதது என்று பிபிசி கழித்துள்ள பேட்டியில் மெக்டாட் தெரிவித்தார். சிரியாவில் நடந்த அதிபர் தேர்தலில் மோசடி நடந்தது என்ற குற்றச்சாட்டையும் அவர் மறுத்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
கொடூரமான மற்றும் சாபத்திற்குள்ளான சவுதியின் ராஜ குடும்பத்தினர் புனித தலமான மெக்கா மற்றும் மெதினாவிற்கான பொறுப்பாளிகளாக இருக்க தகுதியற்றவர்கள் என ஈரான் நாட்டின் உயரிய மதத்தலைவர் ஹயதுல்லா கமேனி கூறியுள்ளார். இதன் மூலம் சவுதி அரேபியா மீதான தாக்குதலை அவர் மேலும் கடுமையாக்கியுள்ளார். சவுதி அரேபியாவின் தோல்விகள் மற்றும் கையாளாகாத தனம் காரணமாகத்தான் கடந்த வருடம் ஹஜ் புனித யாத்திரையின் போது கூட்ட நெரிசலில் பலர் பலியானார்கள் என உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் பேசுகையில் ஹயதுல்லா கமேனி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் அதிபர் அசான் ருஹானி ஈராக், சிரியா மற்றும் ஏமன் நாடுகளுக்கு எதிராக செயல்பட்டதற்காக சவுதி அரேபியாவை முஸ்லிம் மக்கள் ஒன்றுபட்டு தண்டிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார்.
دولت عربستان سعودی در قبال این حادثه باید پاسخگو باشه.
இந்த வருடம் ஹஜ் யாத்திரைக்கு ஈரானியர்கள் யாரும் செல்ல மாட்டார்கள்.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் ஐஎஸ் அமைப்பு தீவிரவாதிகள் வலுவாக உள்ள சிரியாவின் ராக்கா நகரத்திலிருந்து அவர்களை வெளியேற்ற துருக்கி மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் இணைந்து கூட்டு நடவடிக்கை எடுக்க அமெரிக்கா விரும்புவதாக துருக்கி தெரிவித்துள்ளது. இந்த கூட்டு நடவடிக்கை ஆலோசனையை அமெரிக்க அதிபர் ஒபாமா அளித்ததாக தெரிவித்த துருக்கி அதிபர் எர்துவான் இதற்கு ஒத்துழைப்பு தர துருக்கி தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார். நம் இரு நாட்டு படையினரும் இணைந்து பணியாற்றலாம் என்று அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் மேலும் விவாதங்கள் தேவைப்படுகிறது என்றும் எர்துவான் கூறியுள்ளார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சீனாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கான முதல் ரயில் ஹரிரதன் துறைமுகத்திற்கு வந்தடைந்துள்ளது. சீனாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கும் நான்டாங்கியிலிருந்து 12 நாள் பயணித்த இந்த ரயில் பலத்த வரவேற்புடன் ஆப்கானிஸ்தான் வந்தடைந்தது. பழங்குடியின பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் வரிசையில் நின்று இயந்திரங்களை சுமந்து வந்த அந்த சரக்கு ரயிலை உற்சாகமாக வரவேற்றனர். ஹைரடானை அடைய கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் வழியாக 7000 கிலோமீட்டர் தூரம் இந்த ரயில் பயணித்துள்ளது. உலர்ந்த பழங்கள், மார்பிள் மற்றும் குங்குமப்பூ ஆகியவற்றை சுமந்து கொண்டு அந்த ரயில் அங்கிருந்து திரும்பி செல்லும்.
சனிக்கிழமையன்று பாரிஸ் நகரத்தில் உள்ள நாட்டர்டாம் தேவாலயத்திற்கு எதிரில் எரிவாயு கலன்கள் நிறைந்த கார் ஒன்றை கண்டறிந்தது தொடர்பாக இருவரை பிரான்ஸ் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த காரை சோதனை செய்ததில் வெடிகுண்டுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை. ஆனால் கைது செய்யப்பட்டவர்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவார்களா என்று விசாரணை நடந்து வருகிறது. இது குறித்து பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் பெர்னார்ட் கசன்யோ கூறுகையில், நாட்டிற்கு மிகவும் ஆபத்தான நிலை உள்ளது. எனது கட்டுப்பாட்டில் உள்ள உளவுத்துறை மற்றும் போலீஸ் துறை நாட்டில் மேற்கொண்டு தாக்குதல் நடக்காவண்ணம் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன என்று கூறினார்.
Je veux simplement dire que nous sommes à un niveau de menace extrêmement élevé.
ஐஎஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதல் டசன் கணக்கானவர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து பிரான்ஸ் அதிக பாதுகாப்புடன் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பிரிட்டனின் அகோரமான புதிய கட்டிடத்திற்கான வழங்கப்படும் கார்பன்கல் கோப்பையை லண்டன் டாக்லாந்தின் ஒரு ஆடம்பர குடியிருப்பு வளாகம் பெற்றுள்ளது. லிங்கன் பிளாசாவின் உரிமையாளர்கள் அற்புதமான வாழ்க்கைத்தர வசதிகளுடன் கூடிய கட்டடம் என்று அதை விவரித்துள்ளனர். ஆனால் நடுவர்கள் அதை மறுத்துள்ளனர். அதன் வடிவங்கள், நிறங்களின் கலவை அந்த கட்டிடத்தை குழப்ப நிலைக்கு தள்ளியுள்ளதாக தெரிவித்துள்ளனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.